We were speaking about Babylon in the last session.
கடந்த செய்தியிலே பாபிலோனை குறித்து நாம் ஞானித்தோம்.
We can say Babylon refers to a worldly church.
உலக பிரகாரமான சபையை பாபிலோன் குறிக்கிறது.
A church that has not obeyed the command in Romans 12 verse 2.
ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு சபைதான் பாபிலோனை குறிக்கிறது.
In Romans 12 verse 2 it says don't be conformed to this world
இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்று ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிக்கிறோம்
be transformed that is into the likeness of Christ by the renewing of your mind
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே கிறிஸ்துவின் சுபாவத்தை போல மறுரூபமாகுங்கள் என்று பார்க்கிறோம்
so that you can prove what is God's perfect will for your life
அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கென்று தேவனுடைய பரிபூரண சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும்
and what is God's perfect will for your family life
உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவனுடைய பரிபூரண சித்தம் என்ன என்பதை கண்டுகொள்ள முடியும்
and what is God's perfect plan for the new testament church
புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவனுடைய பரிபூரண சித்தம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியும்
to understand God's perfect will there is a requirement
தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு தேவை உண்டு
first of all we must present our body verse 1 completely to god
அந்த நிபந்தனை என்னவென்றால் முதலாவதாக நம்முடைய சரீரத்தை முழுமையாக தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும்
like i said our mouth and our eyes and everything
நம்முடைய வாயையும் நம்முடைய கண்கள் ஒவ்வொன்றையும் தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும்
i don't judge according to what my eyes see or ears hear
என்னுடைய கண்கள் கண்டபடியும் என்னுடைய காதுகள் கேட்கிறபடியும் நான் தீர்ப்பு செய்ய மாட்டேன்
goes on from there that my mind must stop thinking like the world and start thinking like god
இப்பொழுது என்னுடைய கண் காதுல இருந்து இப்பொழுது மனதுக்கு போகிறது என்னுடைய மனதிலே உலக சிந்திக்கிற பிரகாரமாக சிந்திக்கிறதை விட்டுவிட்டு தேவன் சிந்திக்கிற பிரகாரமாக சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும்
there's a paraphrase of the bible one of the first paraphrases of the new testament was written by a man called jb phillips
இந்த புதிய ஏற்பாட்டினுடைய paraphrase அத படித்து எழுதியவர்
J.B. Phillips
என்பவர் எழுதி இருக்கிறார்
and this long before the living bible and all came
the living bible என்றதன மொழிபெயர்ப்பு வருவதற்கு முன்பதாக அந்த paraphrase bible வந்தது
I'll never forget the way he paraphrased colossians 1 verse 9
கொலோசியர் 1 அதிகாரம் 9 வசனத்திற்கு அவர் ஒரு விளக்க உரை எழுதி இருக்கிறார் அதை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன்
he said that you may my prayer is that you may look at things from god's viewpoint
தேவனுடைய கண்ணோட்டத்திலே நீங்கள் காணும்படியாக என்று அதற்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார்
you know when it says we are raised up to be seated with christ in the heavenly places ephesians 2:6
எபேசியர் 2:6 லே நாம் கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டு உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது
then in our mind we are there even though our body is here
நம்முடைய சரீரம் இந்த பூமியில இருந்தாலும் கூட நம்முடைய மனதிலே நாம் அங்கே இருக்கிறோம்
our spirit is there
நம்முடைய ஆவி அங்கே இருக்கிறது
and if we allow the holy spirit to change our mind we will look at everything on earth from heaven's viewpoint
அந்த பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய மனதை புதிதாக்க நாம் அனுமதித்தால் நாம் எல்லா பூமியையும் முழு பூமியையுமே அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க முடியும்
that is the secret of rejoicing always
இதுதான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதனுடைய ரகசியம்
that is the secret of being free from anxiety
கவலைப்படாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையின் ரகசியம் இதுதான்
because in heaven they rejoice always
ஏனென்றால் பரலோகத்தில் எப்பொழுதும் சந்தோஷித்துக் கொண்டே இருப்பார்கள்
in heaven they are not anxious about anything no matter what happens on this earth
இந்த பூமியிலே என்ன நடந்தாலும் சரி பரலோகத்தில் யாருக்கும் எந்த கவலையும் இல்லை
they know that satan has been defeated
சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான் என்பதை பரலோகத்தில் இருக்கிறவர்கள் அறிந்திருக்கிறார்கள்
if we allow our mind to look at things from god's viewpoint we will be completely free from anxiety
நம்முடைய மனதை தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் கவலைப்படுவதிலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக இருப்போம்
it should be our desire that every aspect of our thinking which has been worldly from our childhood is now transformed to god's way of thinking
இந்த உலகத்திலே சிறு பிராயம் முதல் நாம் உலகம் சிந்திக்கிற பிரகாரமாகவே சிந்தித்த இந்த மனதானது இப்பொழுது தேவன் சிந்திக்கிற பிரகாரமாய் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும் மறுபப்பட வேண்டும்
we must look at money the way god looks at money
தேவன் பணத்தை எப்படி பார்க்கறோ அதே போல நாமும் பார்க்க வேண்டும்
we must look at pretty women the way god looks at pretty women
அழகான ஸ்திரிகளை தேவன் எப்படி பார்க்கறோ அதே போல நாமும் அந்த கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும்
souls to be saved that's it
இப்படி ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு ஆத்மா என்ற கண்ணோட்டத்தை பார்க்க வேண்டும்
God looks at people very different from the way we look
நாம் பார்க்கிறதற்கு முற்றிலும் வித்தியாசமான விதத்திலே தேவன் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார்
Lord of your problems with dirty thoughts will disappear if you allow the Holy Spirit to change your way of thinking
உங்களுடைய சிந்திக்கிற விதத்தை தேவன் மாற்ற நீங்கள் அனுமதிக்கும் பொழுது கேட்கும் பொழுது பலவிதமான அசுத்த சிந்தைகளே உங்களுடைய மனதை விட்டு நீங்கி போய்விடும்
The trouble is that we don't want God to change our way of thinking, but we want to have victory in our thought life. That is impossible.
பிரச்சனை என்னவென்றால், தேவனுடைய சிந்தை வாழ்க்கையை மாற்ற கூடாது, ஆனால் நான் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று என்பதுதான் பிரச்சனை. அது ஒரு காலம் நடக்காது.
Here is the answer.
இங்கே பதில் இருக்கிறது.
Allow your mind to be transformed, renewed to think like God.
தேவன் சிந்திக்கிறது போல சிந்திக்கும்படியாக உங்கள் மனதை புதிதாக்குங்கள்.
And that comes through reading God's word, meditating on it, and allowing the Holy Spirit to put that into our mind.
தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதனாலும் தியானிப்பதனாலும் இவ்விதமான சிந்தைகளை நம்முடைய மனதிலே போடும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கேட்பதனாலுமே இது வருகிறது.
Then we won't be afraid of the devil anymore because we know he's been defeated.
பிசாசு தோற்கடிக்கப்பட்டான் என்று அறிந்திருக்கிறபடியாலே பிசாசை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம்.
See, in heaven, God can see the end already.
பரலோகத்தில் இருந்து தேவன் முடிவை ஏற்கனவே அவர் பார்க்கிறார்.
What is written in Revelation 20 that the devil is cast into the lake of fire, God already sees it.
அக்கினி கடலிலே பிசாசு போடப்பட்டதை வெளிப்படுத்தின விஷயத்திலே 20 அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, தேவன் ஏற்கனவே அதை கண்டுவிட்டார்.
When I allow God to change my way of thinking, I see that already. It's happened.
நான் சிந்திக்கிற விதத்தை தேவன் மாற்ற என்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஏற்கனவே முடிவிலே நடந்த காரியத்தை நான் இப்பொழுதே பார்க்கிறேன்.
I'm not afraid of the devil anymore.
இனிமேலும் நான் பிசாசை பார்த்து பயப்படுவதில்லை.
I don't believe he can do anything to harm me because God makes everything work for good.
தேவன் சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே நடப்பிக்கிறபடினாலே சாத்தான் இந்த தீங்கையும் எனக்கு செய்வான் என்று நான் நம்புவதில்லை.
This is a very important secret of our personal life, family life and church life.
தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கையிலே இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ரகசியம்.
When things go wrong in your life, just try to look at it from God's viewpoint and see what he thinks about
it. உடைய வாழ்க்கையில குளறுபடிகள் ஏற்படும் பொழுது தேவனுடைய கண்ணோட்டத்திலே அதை பார்க்க முயற்சித்து பார்.
When you lose money, see what God thinks about it.
பணத்தை இழக்கும் பொழுது தேவன் அதை எப்படி பார்க்கிறார் என்பதை நோக்கி பார்.
When you commit a sin, see what God thinks about it.
பாவம் நீ பாவத்திலே செய் பாவம் செய்யும் பொழுது பாவத்திலே விழும் பொழுது தேவன் அதை எப்படி பார்ப்பார் என்று பார்.
When things go wrong in your home, see what God thinks about it.
குடும்பத்திலே காரியங்கள் தலைகளாய் மாறும் பொழுது தேவன் அதை எப்படி பார்ப்பார் என்று சிந்தி.
When there is sickness in your home,
உடைய வீட்டிலே வியாதி வரும் பொழுது
try and look at it from God's viewpoint.
தேவனுடைய கண்ணோட்டத்திலே உன்னுடைய குடும்பத்தில் உள்ள வியாதியை கண்ணோக்கி பார்.
Is God in a panic?
தேவன் அப்படியே பதறுகிறவராய்
இருக்கிறார். What will happen now?
ஐயோ, வியாதிப்பட்டு விட்டானே, என்ன நடக்கும் என்று பதறுகிறாரா?
You know what a tremendous change can come in our life if we allow the Holy Spirit to change our way of thinking.
நாம் சிந்திக்கிற விதத்தை மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுக்கும் பொழுது எவ்வளவு பெரிய மாறுதல் நடைபெறும்.
Otherwise we look at these commands like rejoice always and be anxious for nothing and say, oh, that is impossible in this world.
அது இல்லாத பட்சத்திலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்பதை வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற பரியந்தம் இந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய முடியாது என்று நினைக்கிறோம்.
If your way of thinking is like the way of the thinking of the world, I agree, it is impossible.
உங்களுடைய சிந்திக்கிற விதமானது உலகம் சிந்திக்கிற விதமாகவே இருக்குமானால் இது கூடாத காரியம்தான். ஒத்துக்கொள்கிறேன்.
Those who have obeyed Romans 12:2 and been filled with the Holy Spirit.
ரோமர் 12:2க்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள்
they can handle situations.
அவர்கள் காரியங்களை எளிதாக கையாள முடியும்.
Like it says in the Old Testament, nothing will move them.
எதுவும் அவர்களை அசைக்காது என்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறது போல.
I love this verse. It's a great favorite of mine.
நான் இந்த வசனத்தை அதிகமாக நேசிக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த வசனம்
Psalm 112.
சங்கீதம் 112.
Psalm 112. Blessed is the man who fears the Lord. Verse 1.
ஒன்றாம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவருக்கு பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
Verse 6 and 7 especially.
6-7 வசனங்கள்.
He will never be shaken.
அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான்.
He will never be shaken.
அவன் ஒரு காலம் அசைக்கப்பட முடியாது.
Verse 7.
7 வசனம்.
He will not fear bad news.
துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே பயப்படான்.
His heart is steadfast, trusting in the Lord.
அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும்.
He will not fear. Verse 8.
8 வசனம். அவன் பயப்பட மாட்டான்.
Boy, what a way to live.
ஓ, என்ன அருமையான வாழ்க்கை வாழ்வதற்கு.
Get our thinking like God thinks.
நாம் தேவன் சிந்திக்கிறது போலவே நாம் சிந்திக்க வேண்டும்.
So, coming to Romans chapter 12,
ரோமர் 12 அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது,
if our mind is renewed to think like that,
நாம் இப்படி எண்ணும்படியாக நம்முடைய மனது புதிதாக்கப்படும்
பொழுது, then we will know how God looks at everything that's happening around us as we seek to build his church.
நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படி சபையை கட்ட முடியும் என்பதை அறிந்து கொள்கிறோம்.
We want to handle money the way Jesus handled money.
இயேசு எப்படி பணத்தை கையாளுவார் அதுபோல நாம் கையாள விரும்புகிறோம்.
And we don't want to depend on money rather than the Holy Spirit, because Jesus didn't depend on money, he depended on the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்வதை காட்டிலும் பணத்தை சார்ந்து கொள்ள மாட்டோம். ஏனென்று சொன்னால் தே இயேசு பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருந்தார்.
Now I told you the other thing in Babylon is music.
நான் ஏற்கனவே சொன்னேன், பாபிலோனில் காணப்படக்கூடிய இன்னொரு காரியம் இசை.
In Revelation 18 there's a big description of Babylon.
வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரமானது பாபிலோனை குறித்து விவரித்து சொல்லியிருக்கிறது.
It's all this merchandise and all that first
vyabarathai ella mudhalavadhu solli irukkirathu
then it says in verse 22 about the sound of musicians
22 am vasanathile ange keedavathiya kaaraludaiya isaiyai kurithu vaasikkirom
now music is a tremendous gift of god
isai endru devanudaiya megaperiya oru varam
but that doesn't mean the devil is not abused it
ஆகவே சாத்தான் அதை தவறாக பயன்படுத்தவில்லை என்று சொல்ல முடியாது
I'll give you another example
இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்
The sexual function was not created by the devil it was created by God before sin came into the world in Genesis chapter 1
ஆதியாகமம் 1 அதிகாரத்துக்கு முன்பதாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ளதன பாலிய உணர்வுகளையும் செயல்களையும் தேவன்தான் உண்டாக்கி இருக்கிறார்
In Genesis 1
ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே
Who created it
யார் அதை சிருஷ்டித்தது
God
தேவன்
Who has abused it
தவறாய் பயன்படுத்தினது யார்
The devil
பிசாசு
Even the minds of many Christians is polluted by the devil's view of sex
இந்த பாலியலை கண்ணோட்டத்தை अनेक விசுவாசியுடைய மனதே பிசாசுனுடைய கண்ணோட்டமாய் இருந்து அவர்களை கெடுத்து விட்டது
In fact my conviction is that 99% of people in the world have got the wrong idea of sex
இந்த என்னுடைய உணர்வு என்னவென்றால் பூமியிலே உள்ள 99% பாலியல் சம்பந்தமான காரியங்களை குறித்து தவறான கண்ணோட்டமுடையவர்களாக இருக்கிறார்
Possibly many of you sitting here as well
இங்கே உட்கார்ந்திருக்கிறவங்களில் அனைவரும் கூட அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்க கூடும்
You're born again but your view of sex is the devil's view
நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் ஆனால் பாலியல் காரியங்களை சம்பந்தப்பட்ட காரியங்களிலே பிசாசுடைய கண்ணோட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்
Your mind has been polluted by pornography television movies so many things
எத்தனையோ சினிமா காட்சிகளினாலேயும் தொலைக்காட்சிகளினாலேயும் செக்ஸ் படங்களினாலேயும் உங்கள் மனதானது கெட்டு விட்டது
And it's quite a job to clean it all out
அதெல்லாம் சுத்தம் பண்ணுவது என்பது ஒரு மிகப்பெரிய வேலை
But that's a major area where we have to look at things from God's viewpoint.
ஆனால் தேவனுடைய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பகுதி இருக்குமானால் நான் சொன்ன இந்த பகுதிதான்.
The same thing with music.
அதே விதமாக தான் இசை.
Just like sex, music is a gift of God.
எப்படி பாலியல் என்பது தேவனுடைய வரமோ அதே போல இசையும் தேவனுடைய வரமாய் இருக்கிறது.
99% of the music in the world has been polluted by the devil.
ஆனால் இசை இந்த உலகத்திலே பார்க்கிறதான 99% இசையானது பிசாசுனாலே கெடுக்கப்பட்டு விட்டது.
Including a lot of music in the so-called Christian church.
இன்றைக்கு சபைகள் என்று அழைக்கப்படுகிற சபைகளில் இருக்கக்கூடிய இசைகளோடும் சேர்த்து தான் சொல்கிறேன்
where people are more interested in shaking their hips and tapping their feet than worshiping god
தேவனை ஆராதிப்பதை காட்டிலும் நடனம் ஆடுவதிலேயும் தாளம் போடுவதிலேயும் கால் எடுத்து அடிகளை எடுத்து வைப்பதிலேயுமே கவனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்
it's perfectly all right to tap your feet and clap your hands and raise your hands
கரங்களை தட்டுவது நல்லதுதான் கரங்களை உயர்த்துவது நல்லதுதான் அதுவில்லை தவறு எதுவும் இல்லை
but don't let your body take over your mind
ஆனால் உங்களுடைய சரீரம் உங்களுடைய மனதை ஆட்கொள்ள முடியாது நீங்கள் இடம் கொடுத்து விட வேண்டாம்
it happens in many singing meetings in the church
சபையில் அநேக ஆரா பாடல் நேரங்களில் இது நடக்கிறது
where the body is in control
sariram dhan ivargalai kattupaduthukiradhu
and the mind is maybe thinking of something else but we are clapping we are singing and we have sang that song 100 times so we know the words we don't even think about it
இந்த மனது வேறு ஒன்றிலே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் இந்த பாடலை 100 முறை பாடி இருக்கிறபடினாலே வார்த்தைகளை தாராளமாய் கைதடி பாடிக்கொண்டே இருக்கிறோம்
how do I know this
எனக்கு எப்படி இது தெரியும் என்று கேட்கிறீர்களா நானே இதை செய்திருக்கிறேன்
that's how I know
அப்படி தான் எனக்கு தெரிகிறது
and I stop myself and say hey, what did I say just now to god
இப்பொழுது நான் தேவனுடைய பாடல் மூலமா என்ன சொன்னேன் என்று நான் எண்ணி பார்க்கிறேன்
I like the tune and I was clapping and I completely forgot about what I'm saying to almighty god
இசைக்கு நான் கரங்களை தட்டி அதிலே இழைத்து போய் விட்டேன் ஆனால் தேவனுக்கு என்ன சொன்னேன்
imagine going before the ruler of your country and just saying something which you don't even know what you're saying
இந்த நாட்டை ஆளுகிற இடத்தில் நீங்கள் போகிறீர்கள் ஏதேதோ வளவள என்று பேசுகிறீர்கள் என்ன பேசுறேன் என்றே தெரியவில்லை என்றால் எப்படி இருக்கும்
there is tremendous danger in music
இசையிலே பெரிய ஆபாயம் இருக்கிறது
if it is not kept under the control of the holy spirit
பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழாக அது வைக்கப்படவில்லை என்றால் அதிலே ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது
so called rock music that is in the world today
இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற ராக் இசைகள்
look at those musicians
அந்த பாடகர்களை பாருங்கள்
all these people who do that type look at the covers of their cds
அவருடைய அவர்கள் வெளியிடுகிற cd-னுடைய கவர்ல உள்ள படத்தை பாருங்கள்
very close association with between rock music and demons and drugs harmful drugs
the rock isaikkum peygalukkum bodhai porukkalukkum nerungiya uravu irukkirathu
and when foolish christians say let's bring rock into the church and you put christian words to it to attract the young people
வாலிபர்களை கவரும்படியாக ராக் இசையை கொண்டு அதிலே கிறிஸ்தவ வரிகளை இணைத்து பாடும்பொழுது அநேக ரட்சிக்கப்படுவார்கள் என்று கிறிஸ்தவர்கள் சொன்னால்
these are people who don't believe in the power of the holy spirit
இவரெல்லாம் யார் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையிலே நம்பாதவர்கள்
did the apostle peter say on the day of pentecost let's get some musicians here and really work people's emotions up, then we'll preach the gospel.
பெந்தெகோஸ்தே நாளிலே பேதுரு இப்படி சொன்னாரா, நாம் கைதேர்ந்த இசையாளர்களை இசையமைப்பாளர்களை வரவழைத்து கொஞ்ச நேரம் நல்ல பாட்டு பாடி அதற்கு பிறகு நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்போம் என்று சொன்னார்களா?
Is that how he brought 3000 Jews to Christ that day?
அந்த நாளிலே இப்படி தான் 3000 யூதர்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தாரா?
And this technique they have nowadays.
இப்பொழுது இருக்கக்கூடிய உத்திகளை பார்த்தீர்களா?
Even when somebody is praying, the organ has to play something to make people move emotionally while a person is praying to God.
ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இசைக்கருவிகள் பின்னாக வாசித்துக் கொண்டே இருப்பார்கள். ஜெபிக்கும் பொழுது அந்த இசையானது அப்படியே அவர்களை உணர்வுகளுக்குள்ளாய் கொண்டு வரும் போல.
Do you think in the upper room when they were praying for the Holy Spirit there somebody was playing in an organ just to get everybody in the right mood?
பெந்தெகோஸ்தே நாளிலே மேலறையில் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே பின்னால இசை அமைப்பார்கள் அப்படியே ஆர்கன் வாசித்துக் கொண்டே இருந்தார்களா ஜெபிக்கும் பொழுது?
Why don't you see these things?
ஏன் இவைகளை பார்க்க முடியவில்லை?
Because today's generation does not know the real power of the Holy Spirit.
இன்றைய சந்ததியானது உண்மையான பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை அறியவில்லை.
The Bible says in the last days Daniel 11:32.
தானியேல் 11:32 கடைசி நாட்களில் வேதம் சொல்கிறது,
People who know their God will be strong.
தேவனை அறிந்திருக்கிறவர்கள் அவர்கள் பலமுள்ளவர்களாக இருப்பார்கள்.
The greatest need in our day is to know God.
இந்த நாளிலே நமக்குரிய மிகப்பெரிய தேவை என்னவென்றால் தேவனை அறிவது.
Know God's ways.
தேவனுடைய வழிகளை அறிவது.
Psalm 103:7.
சங்கீதம் 103:7.
The children of Israel could only see God's external action.
இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கிரியைகளை மட்டுமே கண்டார்கள்.
To Moses God revealed his ways.
மோசேயிக்கோ தேவன் தம்முடைய வழிகளை தெரியப்பண்ணினார்.
Today most Christians 99% of them just see God's actions on the outside.
இன்றைக்கு 99% கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வெளிப்பிரகாரமான கிரியைகளை மட்டுமே கண்டிருக்கிறார்கள்.
The leaders are also like that.
தலைவர்களும் அப்படி தான் இருக்கிறார்கள்.
We need a generation of leaders who know God's ways.
தேவனுடைய வழிகளை அறிந்த ஒரு தலைமுறையினர் இப்பொழுது எழும்ப வேண்டும். தலைவர்கள் எழும்ப வேண்டும்.
I urge you brothers and sisters.
சகோதர சகோதரிகளே உங்களை வரிந்து கேட்கிறேன்.
You young people,
வாலிபர்களே,
get on your face before God and say, Lord, teach me your ways.
தேவனுக்கு முன்பாக சென்று ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு கற்றுத்தாரும் என்று கேளுங்கள்.
And then you will see that a lot of music in Christendom today has gone the way of the world.
அப்பொழுது நீங்கள் என்ன உணர்வில் என்று சொன்னால் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற எவ்வளவோ இசை என்கிற சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் தேவனை விட்டு வழி விலகி சென்று விட்டது.
When I was reading about the fall of the devil in Ezekiel 28.
எசேக்கியேல் 28 அதிகாரத்திலே பிசாசுடைய வீழ்ச்சியை நான் வாசிக்கும் பொழுது,
there's a big description there of how the devil fell from verse 13 onwards.
13th வசனத்திலிருந்து எப்படி பிசாசு விழுந்தான் எப்படி என்று நாம் பார்க்கிறோம்.
He was verse 12 last part he was full of wisdom and perfect in beauty when he started.
எசேக்கியேல் 28 அதிகாரம் 12 வசனம் ஆரம்பிக்கும் பொழுது அவன் ஞானத்தினாலே நிறைந்தவனாய் பூரண அழகுள்ளவனாய் இருந்தான்.
He was an anointed angel verse 14.
14th வசனத்திலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தூதனாய் கேருபாய் இருந்தான்.
And he was in the original Eden verse 13.
13th வசனத்திலே உண்மையான ஏதேனிலே தேவனுடைய தோட்டமாய் ஏதேனிலே இருந்தவன்.
That Eden that was destroyed in Genesis 1 verse 2.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்திலே பார்க்கிறதான அழிக்கப்பட்ட அந்த ஏதேனை இந்த இது குறிக்கிறது.
The Eden was made again by God in Genesis chapter 2.
2 அதிகாரத்திலே மீண்டும் தேவன் ஏதேனை உண்டாக்கினார்.
But this is the original Eden.
ஆனால் இங்கே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது உண்மையான ஏதேன்.
The Satan was a perfect angel was there.
அங்கே சாத்தான் அப்பொழுது ஒரு பூரணமான ஒரு அழகுள்ள தூதனாக இருந்தான்.
There are many things to describe him.
அவனை விவரிப்பதற்கு அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
This is all the workmanship etc so many things so many pictured in picture languages precious stones etc.
இங்கே வெளியேறப்பட்ட 13th வசனத்திலே பார்க்கிறோம் மாணிக்க முதலான சகலவித ரத்னங்கள் எல்லாம் சொல்லும்போது அது உருவகமாக சித்தரிக்கப்பட்டதான காட்சி.
Towards the end it says
அதன் நடுவு முடிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது
the workmanship of your tambourines and flutes that's how it is in the King James version.
King James வெர்ஷனிலே புல்லாங்குழலும் டாம்பரினும் என்று பார்க்கிறோம்.
I looked up the I don't know Hebrew but I looked up the Hebrew word for this.
எபிரேய பாஷை எனக்கு தெரியாது ஆனால் அதற்கு ஒத்த வார்த்தை என்ன என்று நான் பார்த்தேன். தமிழிலே மேள வாத்தியங்கள் நாகஸ்வரங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது.
That's right. It is translated as tambourines. That is the correct word.
சரியான வார்த்தையானது டாம்பரின்.
There was some musical ability there in Satan.
அங்கே சாத்தான் இடத்திலே அந்த ஜால்ரா என்றதான இசை கருவி வாசிக்கூடிய ஒரு திறம் இருந்தது.
It's all picture language. It's trying to say that Satan had tremendous musical ability. That's the message here.
சாத்தானுக்கு அளவு கடந்த இசை திறமை இருந்தது என்பதை தான் இந்த வசனம் உருவகமாக நமக்கு சொல்கிறது.
But he has abused it.
அவன் தவறாய் பயன்படுத்தினான்.
Just like he abused all the other gifts God gave him.
தேவன் தனக்கு கொடுத்த எல்லா வரங்களையும் தவறாய் பயன்படுத்துகிறது போலவே.
When a preacher God gives him a gift and he uses that gift to make money. He's abusing God's gift.
ஒரு பிரசங்கியாருக்கு தேவன் பிரசங்கிக்கூடிய வரத்தை அருமையாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரோ அந்த வரத்தை பணம் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தும் பொழுது தவறாக தேவனுடைய வரத்தை பயன்படுத்துகிறார்.
When he uses that gift in order to rule over people, he's abusing God's gift.
தன்னுடைய பிரசங்கிக்கூடிய வரத்தை ஜனங்களை ஆளுகை செய்வதற்காக அவன் பயன்படுத்தும் போது தவறாக பயன்படுத்துகிறான்.
We need to be careful about music in the Christian church.
ஆகவே கிறிஸ்தவ சபைகளிலே உள்ளதான இசையை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
I want to tell all of you,
எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன்,
if you enjoy the drums and the organs and this and that and the other more than real the words of worship you are singing to God on Sunday, you have already gone astray.
ஞாயிற்றுக்கிழமைகளிலே பாடக்கூடிய பாடலுடைய வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து தேவனை ஆராதிப்பதை காட்டிலும் இசையிலேயும் அதனுடைய பீட் அந்த தாளத்திலேயும் நீங்கள் திளைத்திருந்தால் நீங்கள் தவறாய் போய் கொண்டிருக்கிறீர்கள்.
Our church in Bangalore started in my home for 6 years we met in my home.
பெங்களூரில் உள்ள சபையானது ஆரம்பத்திலே 6 ஆண்டுகளாக என்னுடைய வீட்டிலேயே சபை கூடியது.
Just about 4 families I think when we started and even after 6 years we were about 60 people.
நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது
including children.
நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நான்கே குடும்பங்களாக இருந்தோம். 6 வருஷத்தின் முடிவிலே 60 பேர் பிள்ளைகளையும் சேர்த்து.
And we never had a musical instrument because none of us knew how to play.
அங்கே எங்கள் யாருக்குமே இசை கருவிகளை வாசிக்க தெரியாது. ஆகவே எந்த ஒரு இசை கருவியுமே அந்த 6 ஆண்டுகளாக இல்லை.
We had 3 meetings a week, no musical instruments.
வாரத்திலே 3 கூட்டங்கள் நடைபெறும், எந்த இசை கருவிகளுமே இல்லை.
Say, brother, how can you have a spiritual meeting without musical instruments?
Brother, ஆவிக்கு இசை கருவிகள் இல்லாமல் எப்படி ஆவிக்குரிய கூட்டம் நடத்த முடியும் என்று கேட்டார்கள்.
It's like the early church had. That's how.
ஆரம்ப சபையைப் போலதான் என்று சொன்னேன்.
We discovered one thing in those days.
அந்த நாட்களில் ஒன்றை கண்டுபிடித்தோம்.
You don't need musical instruments to build the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரமாக சபையை கட்டுவதற்கு இசை கருவிகள் தேவையில்லை.
If you have it, good.
இசை கருவிகள் இருந்தால் நல்லது.
Keep it as a servant.
அதை ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
Money, keep it as a servant.
பணம் வேலைக்காரனாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
You know the difference between a servant and a master in the house?
வீட்டிலே வேலைக்காரனுக்கும் எஜமானுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா?
Money must be a servant.
பணம் என்பது ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும்.
Don't let it take over the house.
அந்த பணமே குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியாக கொண்டு வந்து விட வேண்டாம்.
There's a saying that fire is a good servant but a bad master.
நெருப்பு என்பது நல்ல ஒரு வேலைக்காரன் கெட்ட எஜமான் என்று ஒரு பழமொழி இருக்கிறது.
You know that means if you keep the fire on the stove where you cook the food that's okay, control it.
நீங்கள் சாப்பாடு சமைக்கும் பொழுது கேஸ் ஸ்டவ்லே நெருப்பு எரிகிறது, அதை கண்ட்ரோலாக வைத்திருக்கிற வரைக்கும் நல்லதுதான், உங்களுக்கு நன்மை செய்யும்.
That knob must be under your control.
அந்த கேஸ் ஸ்டவ்ல இருக்கக்கூடிய அந்த knob உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும்.
You turn up the flame or turn it down.
எப்பொழுது வேண்டுமோ நீங்கள் அந்த ஃபிளேமை அந்த நெருப்பு தடலை அதிகமாக்கலாம், குறைக்கலாம், அதை அணைக்கலாம்.
What does it mean for fire to be the master?
இப்பொழுது அந்த நெருப்பு உங்களுக்கு எஜமானா இருப்பது என்றால் என்ன அர்த்தம்?
Where it's uncontrolled and it burns the whole house.
இப்பொழுது அது கட்டுக்கடங்காமல் போய் முழு வீட்டையும் எரிக்கிறது என்று சொன்னால் அது எஜமானாய் மாறிவிட்டது.
When money
பணம்
is a servant which is under your control, you better stay there. You're not going to control me.
நீ நான் சொல்லுகிற இடத்தில் இருக்க வேண்டும், நீ என்னை கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தால்
I know how to turn it off.
அதை மூடுவதற்கு எனக்கு தெரியும்.
I know how to turn it to medium.
மீடியம் ஃப்ளேம் அதிலே நடுத்தர தடலை வைக்க தெரியும்.
And I use it for a purpose.
நான் ஒரு நோக்கத்துக்காக பணத்தை பயன்படுத்துகிறேன். நெருப்பை போலவே பணத்தையும் ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறேன்.
If you can't control it like that, it'll burn up your life, burn up your house.
இப்படி அதை கட்டுப்படுத்த உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் அழித்துவிடும்.
I've seen so much of abuse of money even in Christian world.
கிறிஸ்தவ ஊழியத்திலேயும் கூட பணம் தவறாக கையாளப்பட்டு பயன்படுத்தப்படுவதை பார்த்திருக்கிறேன்.
People are very careful when it comes to their own money.
தங்களுடைய சொந்த பணம் என்று வரும்பொழுது மிகுந்த கவனமுள்ளவராக இருப்பார்.
When it comes to church money, let's spend it, let's spend it.
சபையின் பணம் என்று வரும்பொழுது எவ்வளவு வேண்டுமானும் செலவு செய்யலாம் என்று செலவு செய்கிறார்.
100 years God will not anoint such people.
100 ஆண்டுகள் ஆனாலும் சரி தேவன் இப்படிப்பட்டவர்களை அபிஷேகிக்க முடியாது.
God will anoint people who treat God's money more carefully than their own money.
தங்களுடைய சொந்த பணத்தை காட்டிலும் தேவனுடைய பணத்தை கவனமாய் கையாளுகிறவர்களை தான் தேவன் அபிஷேகிப்பார்.
And I'll tell you in my lifetime I have seen very very few servants of God like that.
என்னுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கை முழுவதுமாக இது போன்ற ஊழியக்காரர்களை வெகு சிலரையே நான் பார்த்திருக்கிறேன்.
Very few. Those are the ones I respect very highly.
மிக மிக சிலர் தான், அவர்களை தான் நான் அதிகமாக மதிப்பு செய்கிறேன், கனம் பண்ணுகிறேன்.
Most people are so careless with God's money. அநேக
மக்கள் சபை பணத்திலே கவனமாக கவலையினமாக கையாளுகிறார்கள்.
They just lavishly spend. Who's going to spend for it? Ah, the church money.
யாரதை செலவு செய்ய போற, யாருடைய செலவு? சபை பணம் பிரதர் என்று சொல்லி தாராளமாக கவலையற்றவர்களாக செலவு
செய்கிறார்.
இப்படிப்பட்ட சகோதரர்கள் பேசுகிறதை நான் கேட்கிறேன். போரடிக்கிறது.
Because they are not faithful.
என்றால் அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இல்லை.
Keep money under control, make it your servant.
பணத்தை உங்களுடைய கட்டுக்கு கீழாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வேலைக்காரர்களாக இருக்கட்டும்.
The same thing with music.
அதே விதமாகத்தான் இசை.
A good servant but a bad master.
அது நல்ல ஒரு வேலைக்காரன் எஜமானாய் மாறும் பொழுது கெட்ட எஜமான்.
There are many churches like the fire burns up the house, the music has taken over.
எப்படி நெருப்பு ஒரு வீட்டை எரித்து விட்டதோ அதுபோல இசையானது சபையை மேற்கொண்டு விட்டது.
I have never wanted anybody to be drawn to our church in Bangalore by the music.
இந்த இசை வாத்திய கருவிகளினாலே யாருமே எங்களுடைய சபைக்கு ஈர்க்கப்படக்கூடாது என்பதை தீர்மானித்து விட்டேன்.
I don't want them to be drawn by the music.
இசை கருவிகளினாலே ஒருவர் ஈர்க்கப்பட்டு சபைக்கு வர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை.
I don't want them to be drawn because of the building.
கட்டடங்கள் அழகை வைத்து மக்கள் கவரப்பட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை.
I say people must be drawn to the church because they want to be godly, because they hear a message that will lead them to godliness.
அவர்கள் தேவ பக்திக்குள்ள வாழ்க்கைக்குள்ளாய் தங்களை நடத்தக்கூடிய செய்தியை கேட்பதினாலே அவர்கள் ஈர்க்கப்பட வேண்டும். தேவ பக்தியில வாழ்க்கை வாழக்கூடிய வாஞ்சினால் ஈர்க்கப்பட வேண்டும்.
Satan, before he became the devil, had musical ability.
அவன் சாத்தான் பிசாசாக மாறுவதற்கு முன்பதாக அவன் இசை தாளந்தை பெற்றிருந்தான்.
Instead of using it to glorify God,
தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக
he used it to lead people away from God.
ஜனங்களை தேவனை விட்டு விலக செய்வதற்கு பயன்படுத்தி விட்டான்.
Where do we read the music in the human race first of all?
முதலாவதாக இசையை குறித்து மனுஷ சரித்திரத்திலே எங்கே முதலாக வாசிக்கிறோம்?
See Genesis chapter 4.
ஆதியாகமம் 4 அதிகாரம்.
Cain was the first person cursed by God.
தேவனால் சபிக்கப்பட்ட முதல் மனிதன் காயின்.
You read there in Genesis 4:11, the Lord told him, you are cursed.
ஆதியாகமம் 4:11 லே வாசிக்கிறோம், நீ சபிக்கப்பட்டிருப்பாய்.
God never cursed Adam, he cursed the ground in Genesis 3.
ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே தேவன் ஆதாமை சபிக்கவில்லை, ஆனால் பூமியை தான் சபித்தார்.
Did you know that?
அது உங்களுக்கு தெரியுமா?
That Adam and Eve were not cursed.
ஆதாமும் ஏவாளும் சபிக்கப்படவில்லை.
Genesis 3:17, God cursed the ground.
ஆதியாகமம் 3:17 லே தேவன் பூமியை தான் சபித்தார்.
The first person to be cursed was Cain.
சபிக்கப்பட்ட முதல் மனிதன் காயின்.
Genesis 4:11.
ஆதியாகமம் 4:11.
And the Lord said to Cain.
காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார்.
From now on, verse 12, you'll be a wanderer on the earth.
இப்பொழுதிலிருந்து நீ பூமியில நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய்.
You will just drift along, you will never have any fellowship.
உனக்கு எந்த ஒரு ஐக்கியமும் நீ ஐக்கியத்தில் இருக்க மாட்டாய், நீ அலைந்து கொண்டே இருப்பாய்.
Every brother and sister who drifts without fellowship is walking the way of Cain.
ஐக்கியம் இல்லாமல் தனியாய் அலைகிற எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் காயினுடைய வழியில் நடக்கிறீர்கள்.
When God blesses you, you'll have fellowship.
தேவனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் அடையாளம் உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும்.
I don't mean you'll belong to a church. There are a lot of people who sit in a church who have no fellowship.
ஏதோ ஒரு சபையை சார்ந்தவர்கள் என்று நான் சொல்லவில்லை. சபையில் உட்கார்ந்திருக்கிற அநேகர் ஐக்கியம் இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள்.
There are many elders who don't have fellowship with each other.
அநேக மூப்பர்கள் தங்களோ மற்ற மூப்பர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள்.
They are lone people wandering by themselves just like Cain.
காயினை போல தன்னந்தனியாக அலைந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள்.
And they don't even realize it.
அதை உணர்வதும் இல்லை.
You know why?
ஏன் தெரியுமா?
Because they are proud like Cain.
காயினை போல பெருமையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள்.
I feel sorry for them.
அப்படிப்பட்டவர்களுக்கு நான் வருத்தப்படுகிறேன்.
It's very very sad when you don't have fellowship.
ஐக்கியம்
when the Lord says you're going to be a wanderer all alone.
ஐக்கியம் இல்லாதபடிக்கு நீ தன்னந்தனியாய் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று சொல்வது அது
You think you'll have a ministry, it's all nonsense.
அப்படி பட்டவங்களுக்கு ஊழியம் இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, அதெல்லாம் புத்தியனமான காரியம்.
And Cain produced children.
காயின் பிள்ளைகளை பெற்றான்.
And one of his children was the first one who married two wives.
அங்கே முதல் ஒரு மனிதன் இரண்டு பெண்களை திருமணம் செய்தான்.
One of his children.
அவனுடைய பிள்ளைகளில் ஒருவர்.
Read in verse 23 about verse 19, Lamech took to himself two wives.
19 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதியாகமம் 4 அதிகாரம், லாமேக்கு இரண்டு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான்.
And then we read,
அதற்கு பிறகு நாம் வாசிக்கிறோம்,
in verse 21,
21 வசனத்திலே,
one of the descendants of Cain,
காயினுடைய சந்ததியிலே வந்தவன்
யூபால்,
அவன் பேர் யூபால்.
He was the father of those who play the lyre and the pipe.
அவன் கின்னரக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான்.
Music developed in the human race when God cursed a man and he wandered away from God.
தேவன் மனிதனை சபித்து அவன் நிலையற்று அலைகிறவனாய் இருந்து அதன் மூலமாய் வந்த சந்ததியிலே தான் இசை கருவி முதலாவது பார்க்கிறோம்.
His descendants,
அவனுடைய சந்ததி,
started playing musical instruments.
இசை கருவிகளை வாசிக்க ஆரம்பித்தார்கள்.
For what?
எதற்காக?
You think they were glorifying God?
அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியா வாசித்தார்களா?
Not at all.
இல்லவே இல்லை.
They were singing music for their adulterous feasts.
அவர்கள் தங்களுடைய வேசித்தன முகாந்தரமாய் இருக்கக்கூடிய விருந்துகளிலே போய் வாசித்தார்கள்.
You see in Genesis chapter 32 when they made a golden calf.
ஆதியாகமம் 32 அதிகாரத்திலே வாசியுங்கள், அங்கே பொற்கன்றுக்குட்டியை உண்டாக்கின பொழுது
there was such a lot of music and dancing and all that.
அங்க எவ்வளவு நடனங்களும் இசைகளும் அங்க காணப்பட்டது, பாடல்களும் காணப்பட்டது.
Now remember, I'm not against music.
ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் இசை கருவிக்கு இசைகளுக்கும் விரோதமானவன் அல்ல.
I believe in using it.
நான் அதை பயன்படுத்துவதை நம்புகிறவன்.
I love singing.
நான் பாடல்களை அதிகமாக நேசிக்கிறேன்.
Worship hymns to my God.
என்னுடைய தேவனை ஆராதிக்கக்கூடிய பாடல்களை அதிகமாக நம்புகிறேன்.
Many times when I'm alone by myself.
நான் அநேக சமயங்களிலே தன்னந்தனியாக இருக்கும் பொழுது
I love singing songs.
நான் பாடலை தேவனுக்கு பாடலை பாடுவதை அதிகமாக விரும்புகிறேன்.
I love music.
நான் இசையை அதிகமாக நேசிக்கிறேன்.
But not worldly music.
ஆனால் உலக பிரகாரமான இசை அல்ல.
Not the music taught by the sons of Cain.
காயினுடைய குமாரர்கள் கற்றுக் கொடுத்த இசை அல்ல.
But worship songs to God.
தேவனுக்கென்று ஆராதிக்கக்கூடிய பாடல்கள்.
Where the instruments are not the main thing but the words are the main thing.
அங்கே இசை கருவிகள் முக்கியமான பிரதானமான இடத்தை எடுப்பதில்லை, அந்த வார்த்தைகள் தான் பிரதானமாக இருக்கிறது.
In your church if the instruments are more important than the words you've already gone the way of Cain and Lucifer.
உங்களுடைய சபையிலே பாடக்கூடிய பாடல் வார்த்தை கேட்கவில்லை, இசைகள் தான் அதிகமாக கேட்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே காயினுடைய வழியிலே உங்கள் சபை சென்று கொண்டிருக்கிறது.
You know it says in the Bible that after the last supper before they went to Gethsemane Jesus joined the others and sang a hymn.
கடைசி கர்த்தருடைய பந்தியை முடித்து அவர்கள் கெத்செமனே தோட்டத்துக்கு போவதற்கு முன்பதாக ஸ்தோத்திர பாடலை பாடிக்கொண்டு சென்றால் என்று தெரியுமா உங்களுக்கு?
Jesus sang a hymn.
அங்கே இயேசு ஸ்தோத்திர பாடலை பாடினார்.
I would have liked to be there to listen to how Jesus sang a hymn.
இயேசு எப்படி பாடியிருப்பார் என்பதை கேட்பதற்கு நான் அங்கே இருந்திருக்கலாமோ என்று ஆசைப்படுகிறேன்.
I say Lord,
ஆண்டவரே,
I want to sing all my life the way you sang that night.
நீ அந்த இரவு பாடின பாடலை போல என் வாழ்க்கை முழுதுமாய் நான் பாட விரும்புகிறேன்.
I don't think he was taken up with the tune when he
அவர் இசை கருவிலே ஆடி ஆடி இசையிலேயே முழுகி போயிருந்திருக்க மாட்டார்.
I think he was taken up with the words. He was going to the cross in another 12 hours.
அந்த ராகத்திலே தெளித்து போகவில்லை, ஆனால் அந்த வார்த்தைகளிலே அவர் முழுகி இருந்தார்.
I say Lord, I want to sing like that.
ஆண்டவரே, அதே போல நான் பாட விரும்புகிறேன்.
I want to be a man of God.
நான் தேவ மனிதனாக இருக்க விரும்புகிறேன்.
I want to follow you the way you lived, the way you sang.
ஆண்டவரே, நீர் வாழ்ந்த வாழ்க்கை, நீர் பாடின பாடல்.
In Hebrews chapter 2,
எபிரேயர் 2 அதிகாரம்
It speaks about Jesus.
இயேசுவை குறித்து பேசுகிறது.
Verse 11.
11வது வசனம்.
The last part. He is not ashamed to call us brothers.
அவர் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல்.
He is my elder brother. அவர்
தான் என்னுடைய மூத்த சகோதரர்.
What does he do as my elder brother?
என்னுடைய மூத்த சகோதரராக இருக்கக்கூடிய அவர் என்ன செய்கிறார்?
Verse 12. The last part. 12வது
வசனம். கடைசி பகுதி.
In the midst of the church he sings the praise of the Father.
சபையின் நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்று சொல்லி சொல்கிறார் பிதாவே.
When I sing in the church.
நான் சபையிலே பாடும் பொழுது.
I think of Jesus.
நான் இயேசுவை எண்ணி பார்க்கிறேன்.
As the song leader.
அவர்தான் ஆராதனை நடத்துகிற பாடலை நடத்துகிற தலைவர்.
Hebrews 2:12.
எபிரேயர் 2:12 இன் அடிப்படையில்.
He is the song leader.
அவர்தான் பாடலை நடத்துகிறவர்.
Leading the church in praise to the Father.
பிதாவை துதிக்கும்படியாக சபையை அவர் வழிநடத்துகிறார்.
All of you who lead songs in your churches.
சபையிலே பாடல்களின் வேளையை நடத்துகிறவர்கள் நீங்கள் எல்லாரும்
follow this example.
இந்த மாதிரியை பின்பற்றுங்கள்.
How does Jesus, if Jesus were here, how would he lead the church in praise to the Father?
இயேசு இங்கே இருந்திருந்தார் என்று சொன்னால், இருப்பார் என்று சொன்னால், எப்படி பிதாவை ஆராதிக்கும்படியாக ஜனங்களை வழிநடத்தி இருந்திருப்பார்?
Make him your forerunner.
உங்களுடைய முன்மாதிரியாக அவரை வைத்துக் கொள்ளுங்கள்.
Your example.
உங்களுடைய மாதிரியாக முன்னோடியாக வைத்துக் கொள்ளுங்கள்.
He would depend on the Holy Spirit.
அவர் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரையே சார்ந்திருந்திருப்பார்.
See what Paul says in 1 Corinthians 14.
1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்கிறார்
என்று பாருங்க. 1 Corinthians 14 is speaking about the church meeting.
1 கொரிந்தியர் 14வது அதிகாரமானது சபை கூட்டத்தை குறித்து பேசுகிறது.
See how he says in verse 15 last part.
15வது வசனம் கடைசி பகுதியிலே பாருங்கள் எப்படி சொல்கிறார்.
I will sing with my spirit and I will sing with my mind.
நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன்.
If the instruments are there, praise the Lord. If the instruments are not there, praise the Lord.
இசை கருவிகள் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இசை கருவிகள் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
I can always have my spirit and my mind.
எப்பொழுதுமே நான் ஆவியோடும் கருத்தோடும் பாட முடியும்.
That is the most important thing.
அதுதான் பிரதானமான காரியம்.
I shall sing with my spirit.
என் ஆவியிலே பாடுவேன்.
And I shall think about the words I am singing.
நான் பாடுகிற பாடலுடைய வரியினுடைய அர்த்தத்தை மனதிலே உணர்ந்து பாடுவேன்.
What about the instruments?
இசை கருவிகள் என்ன?
They shall be servants to help me to sing with my spirit and my mind.
என்னுடைய ஆவியோடும் கருத்தோடும் பாடுவதற்கு அது ஒரு பணியாளனை போல உதவி செய்கிறது.
This is New Testament type of singing.
இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய பாடல்.
There are so many things like this that have come and taken the place of the Holy Spirit in the church.
சபையிலே இன்றைக்கு இப்படிப்பட்ட பல காரியங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது.
Paul said to the Corinthians in 2 Corinthians 11.
பவுல் கொரிந்தியருக்கு 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே சொல்கிறார்.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
I am jealous for you with a godly jealousy.
நான் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
I feel like that many times when I think of the churches God has given me responsibility for.
எனக்கு தேவன் பொறுப்பை கொடுத்திருக்கக்கூடிய சபைகளை நான் பா என்னும் பொழுது இப்படி தான் நான் உணர்கிறேன்.
I say I want to present them as a pure virgin to Christ.
கிறிஸ்துவுக்கு ஒரு கற்புள்ள கன்னிகையாக நான் ஒப்புக்கொடுக்க வேண்டுமே.
As a pure bride Jerusalem.
ஒரு உண்மை பரிசுத்தமான மனவாட்டியாகிய எருசலேமாக தேவனுக்கு என்று ஆயத்தம் பண்ண வேண்டுமே.
Not as the harlot Babylon.
ஒரு வேசியாகிய பாபிலோனாக அல்ல.
That's what Paul is saying.
இதைத்தான் பவுல் சொல்கிறார்.
I don't want this church to be a Babylon and harlot.
இந்த சபையானது ஒரு பாபிலோனாக ஒரு வேசியாக இருக்க வேண்டாமே.
I want to present this to Christ as a pure virgin to be his bride.
கற்புள்ள கன்னியாக அவருக்கு மனவாட்டியாக நான் ஒப்புக் கொடுக்க வேண்டுமே.
Now apply this to music.
இதை இப்பொழுது இசைக்கு நீங்கள் பொருத்தி பாருங்கள்.
But I'm afraid.
ஆனால் நான் பயப்படுகிறேன்.
Lest as a servant who had experience with tambourines and flutes.
Tambourine புல்லாங்குழலினாலே எப்படி சாத்தான் வைத்து வஞ்சித்தானோ.
Deceives you.
உங்களையும் அவன் வஞ்சித்து விடுவானோ.
Your mind.
உங்களுடைய மனது
will be led astray.
விலகும்படி.
In your music.
உங்களுடைய இசையிலே.
From simple pure devotion to Jesus Christ.
கிறிஸ்துவுக்கு உள்ள உண்மையான ஒரு பக்தி நின்று உன்னுடைய மனது விளக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்.
Let me give you an honest testimony.
நேர்மையான ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Even today.
இன்றைக்கும் கூட.
When I sing about the cross.
சிலுவையை குறித்து நான் பாடும்போது.
Jesus shed his blood for my sins.
அவனுடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தினாரே.
There are tears in my eyes.
என் கண்களிலே கண்ணீர் வருகிறது.
Just like they were there 50 years ago.
50 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்தது போலவே.
I cannot sing about Jesus dying for me without tears in my eyes.
இயேசு எனக்காக மரித்த பாடலை பாடும் பொழுது கண்ணீர் இல்லாமல் என்னால் பாட முடியாது.
I am sorry, I cannot sing Jesus died for me and now I'm going to heaven. I can't sing like that.
இயேசு எனக்காக மரித்தாரே நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்றெல்லாம் என்னால் அப்படி ஆடி பாடி பாட முடியாது.
It's too sacred for me.
அது எனக்கு புனிதமான ஒரு பாடல்.
It was a tremendous price he paid there for my sin.
என்னுடைய பாவத்துக்காக அவர் எவ்வளவோ விலை கரையத்தை செலுத்தினார்.
So one of my favorite songs is this.
ஆகவேனுடைய பிரபலமான எனக்கு பிடித்தமான பாடல் இது.
I stand amazed in the presence of Jesus the Nazarene.
நசரேனாகிய இயேசுனுடைய பிரசன்னத்திலே நான் வியப்பா வியந்து நிற்கிறேன்.
And wonder how he could love me.
எப்படி என்னை அவர் நேசிக்க முடியும் என்று ஆச்சரியப்படுகிறேன்.
A sinner condemned unclean.
குற்றஞ்சாட்டப்பட்ட சுத்தமில்லாத ஒரு பாவி அவர் எப்படி நேசித்தார்.
And in Gethsemane when he was praying.
கெத்செமனேயிலே அவர் ஜெபிக்கும் பொழுது.
He had no tears for his own griefs.
தம்முடைய சொந்த துயரத்துக்காக அவருக்கு கண்ணீர் இல்லை.
But he had sweat drops of blood for my grief.
ஆனால் என்னுடைய துக்கத்துக்காக அவர் வேர்வையின் இரத்த துளிகளாய் அவர் சிந்தினார்.
I sing such songs when I'm alone.
நான் தனியாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாடல்களை பாடுகிறேன்.
And when I sing them in the church.
சபையில் நான் பாடும் பொழுது.
It's almost as if nobody else is there but me and Jesus.
அங்கே யாருமே இல்லாதது போல நானும் இயேசு மட்டும் இருக்கிறது போல உணர்ந்து பாடுகிறேன்.
I believe music is a wonderful gift.
இசை என்பது அற்புதமான ஒரு வரம் என்பதை நான் நம்புகிறேன்.
Music has helped me tremendously in my worship life, in my private life.
என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே இசையானது அதிகமாக தேவனை ஆராதிக்க முடியாத உதவி செய்திருக்கிறது.
To worship my God.
என்னுடைய தேவனை ஆராதிக்க முடியாக.
And I will, if instruments are there, I will keep it as a servant.
இசைக்கருவிகள் இருக்குமானால் அவைகளை என்னுடைய பணியாளனைப் போல வேலைக்காரனைப் போல வைத்துக் கொள்வேன்.
As far as I am concerned, I will never let it take over my life.
என்னை பொறுத்த மட்டில் என்னுடைய வாழ்க்கை அது ஆளுகை செய்யும்படியாக அனுமதிக்க மாட்டேன்.
We have a generation of young people growing up in many of our churches.
நம்முடைய பல சபைகளிலே இளைஞர்கள் வளர்ந்து ஒரு சந்ததியாய் உருவாகி கொண்டிருக்கிறார்கள்.
Very good with their instruments.
அவர்கள் தங்களுடைய இசைக்கருவியை வாசிப்பதில் நேர்த்தியாக வாசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
They don't know the ABC of worshiping God.
ஆனால் தேவனை ஆராதிப்பதினுடைய ஆனா ஆவனா பாடம் அறியாதிருக்கிறார்கள்.
What are the church elders doing?
சபையின் மூப்பர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்?
Very soon.
அதி சீக்கிரமாக.
Such a church.
அப்படிப்பட்ட சபை
will become like Babylon.
பாபிலோனிய சபையாய் மாறிவிடும்.
With the sound of the tambourines and the flutes and the drums.
கின்னரங்கள் மேளங்கள் தாளங்கள்.
And the worship of God has disappeared.
அது வந்துவிட்டது. ஆனால் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை மறைந்து விட்டது.
Jesus will not be in such a church.
அப்படிப்பட்ட சபையில் இயேசு இருக்க போவதில்லை.
We have to be very careful, dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
The Bible says in Galatians chapter 1,
கலாத்தியர் 1 ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது,
that Jesus gave himself for us.
தேவன் தம்மையே நமக்காக ஒப்புக்கொடுத்தார்.
Two things are mentioned in verse 4.
நான்காம் வசனத்திலே இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
Read it very carefully.
மிக கவனமாய் வாசியுங்கள்.
Because we must build the church on this foundation.
ஏனென்றால் இந்த அஸ்திபாரத்திலே நம்முடைய சபையை நாம் கட்ட வேண்டும்.
Galatians 1 verse 4.
கலாத்தியர் 1:4.
He gave himself for our sins.
நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார்.
Number 1.
இதா முதலாவது காரியம்.
We all know that.
இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம்.
And he also gave himself that he might deliver us out of this present evil world system.
அவர் நம்மை இப்பொழுது இருக்கிறதான பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படியாகவும் நம்மை ஒப்புக்கொடுத்தார்.
That is the will of God our Father itself.
இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
It's not only freedom from sin.
பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல.
He died so that the prince of this world will have no more power over my way of thinking.
இந்த உலகத்தின் அதிபதி நான் சிந்திக்கிற விதத்தில் எந்த ஒரு வல்லமையும் கொண்டிராதபடிக்கு தேவன் நம்மை விடுவிக்கிறார்.
That the prince of this world will not determine what I have in my home and what I don't have.
என்னுடைய குடும்பத்திலே என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும், என்னென்ன காரியம் இருக்க கூடாது என்பதை உலகத்தின் அதிபதி தீர்மானிக்க கூடாது.
Jesus died so that the prince of the world will not control what program you watch on television in your home.
உன்னுடைய குடும்பத்திலே டிவியில் என்னென்ன நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதை கட்டுப்படுத்துவதற்கு உலகத்தின் அதிபதி அங்கே கட்டுப்படுத்த கூடாது என்று இயேசு நியமித்திருக்கிறார்.
Jesus died to deliver you from the subtle influence of movies that bring pollution into your mind right inside your home.
உன்னுடைய குடும்பத்துக்குள்ளாகவே வீட்டுக்குள்ளாகவே உன்னுடைய சிந்தையை கரைபடுத்தும்படியாக ஆபாசமான தொலைக்காட்சிகளுடைய செல்வாக்கிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தார்.
In the olden days, Christians would be ashamed to stand in a cinema queue.
பழைய நாட்களிலே சினிமா டிக்கெட் வாங்குவதற்கு வரிசையில் நிற்பதற்கு வெட்கப்படுவார்கள். என்னை யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற பயத்தினாலே.
The devil says, "Don't worry, I'll send it right into your home.
You can sit there." பயப்படாதே மகனே, பயப்படாதே, நான் டிவியை உங்க வீட்டுக்குள்ளே அனுப்பி விடுகிறேன். அந்த சினிமாவை எல்லாம் வீட்டிலே உட்கார்ந்து பார்க்கலாம்.
You will not lose your testimony.
உன்னுடைய சாட்சியை நீ ஒரு காலம் இழக்க மாட்டாய்.
I remember once I visited a brother's house.
ஒரு முறை நான் ஒரு சகோதரன் வீட்டுக்கு போயிருந்தேன்.
I knocked at the door, there was a light inside.
நான் கதவை தட்டினேன், வீட்டிலே லைட் எரிந்து கொண்டிருந்தது.
You won't open the door.
ஆனால் கதவை திறக்கவில்லை.
So what happened?
என்ன நடந்தது?
Knock knock knock.
தட்டி கொண்டே இருந்தேன்.
He was watching television.
அப்ப டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்.
So he had to get a towel and put it over the television and all that before he opens the door.
ஆகவே கதவை திறப்பதற்கு முன்பதாக ஒரு போர்வை அல்லது டவலை எடுத்து அந்த டிவி எல்லாம் மூட வேண்டியதா இருந்தது.
I'm not bothered if you have a television in your home.
வீட்ல டிவி இருக்கிறதுனாலே நான் கவலைப்படவில்லை. அது ஒன்னு அது ஒன்றும் இல்லை.
Television is like a library. You may have a library of books in your home.
உங்களுடைய வீட்ல ஒரு நூலகம் இருக்கலாம். அந்த நூலகத்தை போல தான் ஒரு டிவியும்.
And by the way, what you see on the computer internet is worse than television.
ஆனால் நான் அதோடு கூட சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வீட்டிலே கம்ப்யூட்டர் இணையதளத்திலே பார்க்கிறீர்களே அந்த சில காட்சி, அது டிவியை காட்டிலும் மோசமானது.
It's not a question of library, it's a question of what type of books you have there.
லைப்ரரி இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு பொருட்டல்ல, எந்த விதமான புத்தகத்தை லைப்ரரியில் வைத்திருக்கிறது என்பதுதான் காரியம்.
It's not a question of television, it's a question of what programs you watch in the television.
TV இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி இல்ல, எந்த விதமான நிகழ்ச்சிகளை டிவியிலே பார்க்கிறீர்கள்.
It's not a question of whether you have a computer or not, it's a question of what do you watch on it.
கம்ப்யூட்டர் இருக்கிறதா இல்லையா என்பது காரியம் இல்ல, ஆனால் அந்த கம்ப்யூட்டர்ல எந்த விதமான இணையதளத்திலே போய் எவ்விதமான காட்சிகளை பார்க்கிறீர்கள்.
I don't say you shouldn't have a library, I say make sure what books you keep there.
ஆகவே லைப்ரரி இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் லைப்ரரியில் எந்த விதமான புத்தகங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதிலே ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்கிறேன்.
I never say you shouldn't have a TV or a computer, but I say be careful about what you watch on it.
ஆகவே டிவி உங்கள் வீட்டிலே இருக்க கூடாது, கம்ப்யூட்டர் இருக்க கூடாது நான் சொல்லவே இல்லை, ஆனால் எதை கவனிக்கிறீர்கள் என்பதை பார்க்கிறீர்கள் என்பதிலே ஜாக்கிரதையா இருங்கள்.
But if you have no control over your children, over what they watch on television, then get rid of it.
ஆனால் உங்கள் பிள்ளைகள் எந்தெந்த சேனலை பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் டிவியை நீக்கிவிடுவது நல்லது.
So all these are ways by which the devil seeks to control us, the god of this world trying to control our mind.
இவைகள் எல்லாம் இந்த உலகத்தின் அதிபதி நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவதற்கு பின்பற்றக்கூடியதான விதவிதமான உத்திகள்.
So many movies that are made these days.
இந்த நாட்களில் பலவிதமான சினிமாக்கள்
they'll put a few seconds of something filthy.
அந்த சினிமா படம் காட்சி ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுதே இங்கும் அங்கமாக ஒரு சில வினாடிகள் அசுத்தமான காட்சி வந்துவிட்டு போய்விடுகிறது.
And particularly in the minds of men.
குறிப்பாக ஆண்களுடைய மனதிலே
5 years later.
5 ஆண்டுகள் கழித்து
you would have forgotten the entire story of that movie.
அந்த சினிமாவுடைய முழு கதையுமே மறந்திருக்கும்.
But that 10 seconds of filth that will remain in your mind.
ஆனால் 10 வினாடிகள் பார்த்த அந்த ஆபாசமான காட்சி மனதிலேயே தங்கி இருக்கும்.
How did it get into your mind?
அது எப்படி உன்னுடைய மனதிலே போனது?
You say it is only 10 seconds, brother.
சகோதரரே, 10 வினாடிகள் தான்.
The whole glass is full of milk, only one spoon of poison, that's all. Not
muru tumblerlum paal dhan brother, ana rendu moonu suttu dhan visham.
Will you drink it?
Adhai kudipeerla?
Only 2-3 drops of poison, not
rendu moonu suttu dhan visham.
We are not asking you to watch pornographic movies or the whole glass is full of poison.
முழு டம்ளர் விஷத்தினாலே நிறைந்திருக்கிறதானே செக்ஸ் படங்கள் எல்லாம் பார்க்க முடியாக முழுக்க முழுக்க பால் ரெண்டு மூணு சொட்டு தான் விஷம்.
That's the devil's way.
இதுதான் பிசாசுனுடைய வழி.
I have a godly jealousy that I may present you as a pure virgin to Christ.
கிறிஸ்துவுக்கு உங்களை கற்புள்ள கன்னியாக ஆயத்தப்படுத்த வேண்டுமே என்கிற தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன்.
I believe that we need relaxation, we need different ways to relax our mind in the time because it gets tired in the world in which we work.
நாம் வேலை செய்கிற இந்த உலகத்திலே களைத்து போய் இருக்கிறவர்களுக்கு இளைப்பார நமக்கு சில காரியங்கள் தேவைப்படுகிறது.
I think people who watch football and cricket are much better than these people who watch the movies.
இந்த சினிமா காட்சிகளை பார்க்கறவளை காட்டிலும் football match, cricket match TV-லே பார்க்கல எவ்வளவு மென்மையானவர்கள்.
They find a relaxation there. That's fine.
அந்த football காட்சிகளையும் cricket match-ஐ பார்ப்பது நல்லது. அங்கே இளைப்பார்கிறார்கள்.
What am I trying to say?
நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்?
The mind is the battlefield today.
இன்றைக்கு உங்களுடைய மனது தான் போர்க்களமாக இருக்கிறது.
And the devil is trying to control your mind and make it conform to the world.
பிசாசானவன் அந்த மனதை கட்டுப்படுத்தி இந்த பிரபஞ்சத்திற்கு உலகத்துக்கு ஒத்ததாய் மாற்ற விரும்புகிறான்.
Then you won't be able to hear God's word in your mind.
அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதை விளங்கிக் கொள்ள முடியாது.
If you don't understand God's way of thinking, you will not be able to build the church.
தேவன் சிந்திக்கிற விதத்தை உங்கள் விளங்குவால் விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் சபையை கட்ட முடியாது.
Why is it there's not much emphasis on the mind in the Old Testament?
Yen palaya erpaattu kaalathile manadhai kurithu adhigamaga valiyurthapadavillai.
Because the Holy Spirit was only on the outside.
Yenal parisutha aviyana veliyaga mattume irundha.
They could not change people's mind.
Avar parisutha aviyanavar manadudaiya makkaludaiya manadhai maatra mudiyavillai.
Let me show you a verse that really challenged me.
Unmaiyalume ennai savalitta oru vasanathai ungalukku kaanbikkiren.
1 Corinthians chapter 2.
1 Corinthians 2nd adhigaram.
It says in verse 11.
11th vasanam.
1 Corinthians 2:11.
1 Corinthians 2nd adhigaram 11th vasanam.
No one knows the thoughts of a man except the spirit of the man within him.
மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷருக்குரியவளை அறிவான்?
You know that.
உங்களுக்கு அது தெரியும்.
Your thoughts nobody else can know except your own spirit.
உங்களுடைய எண்ணத்தை வேறு யாருமே அறிய முடியாது. உங்களுடைய ஆவி மட்டுமே அதை அறியும்.
Even so, verse 11, the thoughts of God only the spirit of God knows.
அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரிய வேலை அறிய மாட்டான் என்று 11th வசனம் பின்பகுதியில் வாசிக்கிறோம்.
Now do you like other people to know your thoughts?
மற்ற மக்கள் உடைய எண்ணங்களை அறிய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
I mean you may share a little bit with your wife but you don't share all your thoughts even with your wife.
மனைவியோடு கூட உங்கள் எண்ணங்களில் ஒரு சிலதை மட்டுமே பகிர்ந்து கொள்வீர்கள். எல்லா எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள்.
Thoughts are very confidential secret for us.
எண்ணங்கள் என்பது நமக்கு அந்தரங்கமான நம்பிக்கைக்குரிய ஒரு காரியமாய் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்.
Here it says God has got thoughts.
தேவனுக்கும் எண்ணங்கள் இருக்கிறது என்று
வாசிக்கிறோம். And the Holy Spirit knows all those thoughts like your spirit knows all your thoughts.
உங்களுடைய ஆவி எப்படி உங்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறதோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய எண்ணங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார்.
Have you understood that? That's step 1.
இதுதான் முதல் படி. விளங்கிக் கொண்டீர்களா?
The Holy Spirit knows all the thoughts of God.
பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சிந்தையை எண்ணங்களை அறிந்திருக்கிறார்.
Now here is the wonderful good news, the glorious gospel.
இங்கேதான் மகிமையான சுவிசேஷம், அற்புதமான செய்தி இருக்கிறது.
The full gospel.
முழு சுவிசேஷம்.
This spirit, verse 12, God gives us, we receive this Holy Spirit.
நாங்கள் இந்த தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம்.
So that we can know these thoughts of God.
இந்த தேவனுடைய எண்ணங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக.
I am so excited when I read that.
இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் பரவசம் அடைகிறேன்.
That's what really makes me clap and jump.
இதைத்தான் நான் இந்த காரியம் தான் என்னை கைதட்டி குதிக்க வைக்கிறது.
I can know the thoughts of God in my mind.
என்னுடைய மனதிலே தேவனுடைய எண்ணங்களை நான் அறிந்து கொள்ள முடியும்.
When I am filled with his Holy Spirit.
அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்படும் பொழுது.
That's why I want to be filled with the Holy Spirit.
ஆகவே தான் நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட விரும்புகிறேன்.
Not to heal the sick and make money.
வியாதியஸ்தரை சுகமாக்கி பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல.
But to know the thoughts of God.
தேவனுடைய சிந்தையை அறிந்து கொள்ள முடியாக.
To know the things God has freely given me.
தேவன் எனக்கு இலவசமாய் கொடுத்த காரியங்களை நான் அறிந்து கொள்ள முடியாக.
Because when I know that.
நான் இதை அறிந்த நான் இப்படி அறியும் பொழுது.
Verse 13.
13th வசனம்.
I can speak those things to other people and tell them what God has given us freely.
தேவன் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்த காரியங்களை மனுஷர்களுக்கு நாங்கள் வார்த்தைகளினாலே போதிக்க முடியும்.
So that I can not only share God's thoughts with them, like it says in verse 13, but those spiritual thoughts can be communicated in spiritual word.
பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரிய அந்த ஆவியோடு கூட நாங்கள் போதிக்க முடிகிறது.
Now see verse 16, the conclusion.
முடிவை பாருங்கள், 16 வசனம்.
Who has known the mind of the Lord?
கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்?
Here's the answer in the new covenant.
புதிய உடன்படிக்கையிலே பதில் இங்கே வருகிறது.
Last part.
கடைசி பகுதி.
We have the mind of Christ.
எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
Paul said that you can't say that unless you actually have it.
உண்மையாலுமே உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் அதை சொல்ல முடியாது. பவுல் சொன்னார்,
if you allow your mind to be polluted by all the filth you see on the computer and television, you won't have the mind of Christ.
கம்ப்யூட்டர்லேயும் டெலிவிஷனிலேயும் உள்ள அசுத்தமான காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்காது.
You will not know the will of God for your life.
உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவ சித்தம் என்ன என்பதை நீ அறிய முடியாது.
Or your family life.
குடும்ப வாழ்க்கைக்கு தேவ சித்தத்தை அறிய முடியாது.
What answer to give to somebody who has a problem in your church.
உன்னுடைய சபையிலே பிரச்சனையோடு கூட வருகிறவருக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை அறிய மாட்டாய்.
How to advise your children when they ask you for counsel.
உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது அவர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல முடியும் சொல்ல வேண்டும் என்பதை அறியாதிருப்பாய்.
I wish I could convince the whole world about this.
இந்த காரியத்தை மட்டும் நான் முழு உலகத்துக்கும் அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
That to be filled with the Holy Spirit is to be filled with the thoughts of God in our mind.
பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்திருப்பது என்பது நம்முடைய சிந்தையிலே தேவ சிந்தையினாலே நிறைந்திருப்பதாகும்.
I speak in tongues but I don't mind losing that gift if I can have the thoughts of God in my mind. That's more important to me.
நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், அதை நான் இழந்து விட்டாலும் பரவாயில்லை, எப்படியாவது தேவ சிந்தையானது என்னுடைய மனதிலே நிறைந்திருக்க வேண்டும்.
This is very important because it's the thoughts of God that can revolutionize my life.
தேவனுடைய சிந்தை மட்டுமே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய புரட்சியை மாற்றத்தை கொண்டு வர முடியும்.
That's what will build the true church.
இது மட்டுமே ஒரு மெய்யான சபையை கட்ட முடியும்.
Why do we find so much of conflict between brothers and sisters?
சகோதர சகோதரிகளுக்குள்ளாக எவ்வளவு பிரச்சனைகள் ஏன் வருகிறது? உரசங்கள் வருகிறது.
So many husbands and wives fighting with each other.
எத்தனை கணவன் மனைவிமார்கள் ஏன் சவுண்ட ஒருவரோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்?
Why do we have so many believers whose children are wayward and living for the world?
ஏன் अनेक விசுவாசிகள் அவருடைய பிள்ளைகள் உலகத்திலே வாழ்ந்து கெட்டு போய் விட்டார்கள்?
Why do we have so many young sisters dressing in a worldly way, uncovering more and more of their bodies?
ஏன் நம்மிடத்திலே வளர்கிறதான வாலிப சகோதரிகள் தங்களுடைய ஆடை அணியும் பொழுது ஆபாசமாக அணிய ஆரம்பிக்கிறார்கள்?
They don't follow godly ways or godly sisters. They follow the film stars and the models in the way they
தேவ பக்திக்குரிய ஸ்திரீகளையும் சகோதரிகளையும் அவர்கள் பின்பற்றுவதில்லை, தேவ வழியை பின்பற்றுவதில்லை, சினிமா நட்சத்திரங்களுடைய மாதிரியை பின்பற்றுகிறார்கள்.
I don't believe worldliness is in a dress.
உலக பிரகாரம் என்பது உலகம் என்பது ஆடையில இருக்கிறது என்று நான் நம்பவில்லை.
Worldliness is in the mind.
உலகம் சிந்தையிலே தான் இருக்கிறது.
It is manifested in a thousand ways. One of the ways may be dress.
ஆயிரம் வழிகளிலே அந்த சிந்தை வெளிப்படுகிறது, அதிலே ஒரு வழிதான் ஆடை அணிதல்.
So if you make a woman dress modestly, you haven't stopped her from being worldly.
ஆக ஒரு சகோதரியை தகுதியான வஸ்திரம் அணிய வைத்து விட்டால் உலக பிரகாரமான சகோதரி அல்ல என்று நாம் சொல்லி முடிவுக்கு வர முடியாது.
You got to change your mind first.
முதலாவது மனதை தான் மாற்ற வேண்டும்.
That's a foolish mistake that a lot of preachers have made.
அநேக பிரசங்கியார்கள் செய்கிறதான தவறு, புத்தீனமான தவறு இதுதான்.
Get everybody to dress in a particular way, they won't be worldly then.
எல்லாரும் ஒரே விதமாக ஆடை அணிய வைத்து விட்டால் அவர்கள் உலகத்தார்கள் அல்ல என்று முடிவுக்கு வந்து விடுகிறார்கள்.
It's not true.
அது மெய் அல்ல.
You got to change the mind.
மனதை மாற்ற வேண்டும்.
Worldliness is in the mind.
உலகம் சிந்தையிலே தான் இருக்கிறது.
Christ likeness is in the mind.
கிறிஸ்துவினுடைய ஸ்வபாவம் மனதிலே தான் ஆரம்பிக்கிறது.
So this is where we have to work.
ஆகவே இங்கே தான் நாம் கிரியை செய்ய வேண்டியிருக்கிறது.
And when we learn to think, have the thoughts of God, we can build a church according to the thoughts of God.
தேவ சிந்தையை முதலாவது இந்த மனதிலே நாம் கொண்டிருக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய சபையையும் தேவ சிந்தையின்படியே நாம் கட்ட முடியும்.
See, the Old Testament tabernacle was God revealing his thoughts to Moses when he went up to the mountain.
பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் எப்படி மோசேயை கட்டினார் என்று சொன்னால், மோசே மலையிலே போகும்பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியே தேவன் தம்முடைய சிந்தையிலிருந்து மோசேக்கு வெளிப்படுத்தினார்.
We need to go to God and say, Lord, give me your thoughts for building your church in these last days.
ஆண்டவர், இந்த கடைசி நாட்களில் நம்முடைய சபையை கட்டும்படியாக நம்முடைய சிந்தையே நம்முடைய எண்ணத்தை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும்.
And the Lord says Jesus died to deliver you from this evil world system.
இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் அமைப்பிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக இயேசு தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Jesus died to deliver me from this worldly way of thinking.
உலக பிரகாரமாக சிந்திக்கிற விதத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு மரித்தார்.
The worldly attitude to money.
பணத்திற்கு மீது உலக பிரகாரமான மனோபாவனை.
The worldly attitude to sex.
பாலியலிலே உலக பிரகாரமான சிந்தை.
The worldly attitude to music.
இசைக்கும் இசையின் பால் உலக பிரகாரமான ஒரு சிந்தை மனோபாவனை.
So that I can have a godly attitude to money.
இவையெல்லாம் இல்லாதபடிக்கு தேவ சிந்தை பணத்தின் மீது தேவனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது?
I am not a hermit sannyasi living in the forest.
நான் காட்டிலே வாழ்கிற ஒரு முனிவர் அல்ல.
I live in a house in a city
ஒரு பட்டணத்திலே நான் வாழ்கிறேன், நான் ஒரு வீடு அங்கே வைத்திருக்கிறேன், நான் பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை வளர்த்திருக்கிறேன்.
Jesus didn't live in the jungles like John the Baptist.
யோவான் ஸ்நானனை போல இயேசு காடுகளிலே வனாந்தரத்திலே வாழவில்லை.
I'm not a follower of John the Baptist. I'm a follower of Jesus Christ.
நான் யோவான் ஸ்நானனை பின்பற்றுகிற சிஷ்யன் அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவின் சிஷ்யன்.
He lived in a normal home and did a normal job as a carpenter to earn his living.
இயேசு சாதாரணமான ஒரு வீட்டிலே வாழ்ந்தார், சாதாரணமான தச்சு தொழிலை செய்து பிழைத்தார்.
When God called him to preach, he preached.
தேவன் பிரசங்கிக்கும்படி அழைத்த பொழுது அவர் போய் பிரசங்கித்தார்.
So it's the way of thinking that Jesus had that I want to have.
Ave Yesu sindhitha vidathai than naan petrukolla virumbugiren.
The Holy Spirit has come to make me think like that.
Adhu pola ennai sindhikkumbadiyaga parisutha aaviyanar vandirukkar.
I don't know whether you're gripped by this.
Indha seidhinale neengal patri pidikkapattirukkala endru enakku theriyavillai.
Jesus died to deliver us from that worldly way of thinking.
Indha ulagam sindhikkira vidhamai sindhikkiradhilirundhu nammai vidudhiliyaakkumbadiyaga Yesu marithar.
Let me say this in closing.
முடிக்கும் பொழுது நான் முடிவாக இதை சொல்றேன்.
Do you know why the devil has so much power in your life and in your home and in your church?
உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சபையிலே ஏன் சாத்தானுக்கு அதிக வல்லமை இருக்குது தெரியுமா?
Listen carefully.
கவனமாய் கேளுங்கள்.
Because he has so much power over your mind.
உங்கள் மனதிலே அவனுக்கு அதிகமாக வல்லமை இருக்கிறதுனாலே.
The things you read.
நீ வாசிக்கிற காரியங்கள்.
The things you see.
நீ பார்க்கிற காரியங்கள்.
And watch.
கவனிக்கிற காரியங்கள்.
And you allow the devil to get an influence your mind.
உன்னுடைய மனதிலே பிசாசுக்கு ஒரு செல்வாக்கை கொடுக்கிறாய்.
So you think that some of the things I'm saying about music and money and all are extreme teachings.
ஆகவே நான் பணத்தை குறித்தும் இசையை குறித்தும் போதிக்கிற போதனைகளை இது என்ன ஒரு ஒரு கோடிக்கு போய் விட்டார் என்று நினைக்கிறீர்கள்.
Brother Zach is old fashioned and extreme.
சகோதர ஜாக் அவர்கள் பழைய காலத்து ஆள் என்று சொல்கிறீர்கள்.
That's exactly what the devil wants you to think.
இதைத்தான் பிசாசு நீங்கள் என்னும் முடியாய் விரும்புகிறான்.
My brother, sister, read the scriptures and see if what I'm saying is from scripture or whether it's some old fashioned idea.
சகோதர சகோதரிகளே, நான் சொல்லுகிற காரியம் இந்த வேத வசனத்தில் இருக்கிறதா என்று வாசித்து பாருங்கள். இல்லாவிட்டால் இது பழைய காலத்து ஒரு கருத்தா என்று நீங்களே தீர்மானியுங்கள்.
Don't let the devil think that you're modern 21st century type of music and dress and all that.
நான் என்னுடைய ஆடை அணிவித்ததிலேயும் இசை கருவிலே வாசிப்பதிலேயும் நான் 21st நூற்றாண்டை சேர்ந்த நவீன வாலிபன் என்று எண்ண வேண்டாம்.
Don't lose the precious gift which Jesus purchased for you on the cross.
இயேசு சிலுவிலே உங்களுக்கென்று சம்பாதித்த விலையேறப்பட்ட அந்த ஈவை வரத்தை இழந்து விட வேண்டாம்.
Not only forgiveness of sins.
பாவ மன்னிப்பு மட்டுமல்ல,
but a mind that can think the thoughts of God.
கிறிஸ்துவுடைய சிந்தை என்ன கூடியதான ஒரு மனது.
Hallelujah, I'm excited with that.
Hallelujah, நான் பரவசம் அடைகிறேன்.
That I can think the thoughts of God.
தேவனுடைய சிந்தையை நான் என்ன முடியுமே.
His thoughts are higher than my thoughts like heaven is from the earth.
எப்படி பூமிக்கு விட வானம் உயர்ந்திருக்கிறதோ அதுபோல என்னுடைய சிந்தையை காட்டிலும் அவருடைய எண்ணங்கள் வழிகள் உயர்ந்திருக்கிறது.
Therefore I find my way of thinking is very different from the way of thinking of so many people in the world.
ஆகவே தான்
so many people in the church.
சபையில் இருக்கக்கூடிய अनेक மக்கள் சிந்திப்பதை காட்டிலும் என்னுடைய சிந்தை வித்தியாசமாக இருக்கிறதை பார்க்கிறேன்.
Because they have not allowed their mind to be influenced by God's word.
தேவனுடைய வார்த்தினாலே தங்களுடைய மனதிலே செல்வாக்கை அவர்கள் அனுமதிக்கவில்லை.
They argue about the letter of the word because they don't have the Holy Spirit in their
பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய சிந்தையில் இல்லாதபடியாலே ஏதோ இங்கும் அங்குமாய் வேத வசனத்திலே ஒரு சில வார்த்தைகளை வைத்துக்கொண்டு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள்.
This is the part of the full gospel. The full gospel will take many years to talk about.
சம்பூர்ண சுவிசேஷத்தின் ஒரு பகுதி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சம்பூர்ண சுவிசேஷத்தை பேசுவதற்கு எத்தனையோ வருடங்களாக.
I hope these 6 morning sessions we have really learned something about the full gospel.
நாட்களிலே 6 கூட்டங்களிலே நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் சம்பூர்ண சுவிசேஷத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருந்திருக்கும் என்று எண்ணுகிறேன்.
Let's pray.
நாம் எல்லாரும் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
I thank you for this wonderful gospel.
அற்புதமான சுவிசேஷத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Thank you that it's can change lives.
ஆண்டவரே, இது வாழ்க்கைகளை மாற்றி இருக்கிறது. ஆண்டவரே,
the power of God into salvation.
ஆண்டவரே, இது ரட்சிக்கப்படும்படியாக தேவனுடைய வல்லமையா இருக்கிறது.
Salvation from your judgment.
உம்முடைய நியாய தீர்ப்பிலிருந்து ரட்சிப்பு, விடுதலை.
Salvation from sinful habits.
பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை.
Salvation from worldly way of thinking.
உலக பிரகாரமாக சிந்திப்பதிலிருந்து ரட்சிப்பு.
Salvation from enslavement to money.
பணத்திற்கு அடிமையாவதிலிருந்து ஆண்டவரே விடுதலை, ரட்சிப்பு.
Salvation from enslavement to worldly music.
உலக பிரகாரமான இசைகளிலிருந்து இசையின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிப்பு.
Salvation from enslavement to the devil.
பிசாசுக்கு அடிமைப்படுவதிலிருந்து ரட்சிப்பு.
That we can live in the glorious liberty of the children of God.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையான சுயாதீனத்திலே விடுதலையை வாழ முடியும். ஆண்டவரே,
thank you in Jesus name.
ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றிகளை செலுத்தி முடிக்கிறோம் பிதாவே.
ஆமென்,
ஆமென்.